இன்றைக்கு ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம், மறுபடியும் அந்த ஐந்தாவது அதிகாரத்தை பார்ப்போம். ஆனால் அந்த ஐந்தாவது அதிகாரத்திலே 15-19 வரையும் உள்ள வசனங்களை நாம இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் எப்படி சீரியனான அந்த நாகமானுக்கு அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று கவனித்தோம். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவனுடைய நோயை குணமாக்கினார். அது மட்டுமில்லாமல் அவனுடைய இருதயத்தின் நோயையும் குணமாக்கினார் என்பதை பார்த்தோம். இந்த நமக்கு முன்னால் இருக்கிற பகுதி அதுக்கு மேலான விவரங்களையும் நாகமானை பற்றி நமக்கு தருகிறது. இந்த ஐந்தாவது அதிகாரம் 15-19 வரையும் பார்க்கிற பொழுது நாகமான் எப்படி மெய்யாகவே ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஆராதிக்கின்ற மனிதனாக மாறினான் என்பதை அது சொல்லுகிறது. அந்த காலத்துல இஸ்ரவேல்ல தேவனை விசுவாசித்தவர்கள் மிக குறைவு. அது மட்டுமில்லாமல் அங்க நிறைய புறஜாதி தெய்வ வழிபாடுகளும் அதிகரித்து விட்டன. தேவனுடைய ஆலயத்துக்கு போறவர்களும் குறைந்து போயிருந்தார்கள். அந்த ஆலய வழிபாட்டில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அது மட்டுமில்லாமல் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் அதை விட்டு விலகி போனவர்களும் அதிகரித்திருந்தார்கள். இதெல்லாம் போகாது என்று இதற்கு மேலாக நாட்டில் பஞ்சமும் நிலவியது, அடிமைத்தனமும் அதிகரித்து போயிருந்தது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை நாட்டில் இருக்கிற பொழுதும் கர்த்தர் தன்னுடைய கிருபையின் மூலமாக தன்னுடைய மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். இங்க நாகமானுடைய மனம் திரும்புதலை நாம பார்க்கிறோம். அந்த மனம் திரும்புதல் கர்த்தருடைய கிரியையாக இருந்தது. இஸ்ரவேலிலே அநேகம் பேர், பெரும்பாலானவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடி இருந்த அந்த வேளையில அந்த தேவன் புரஜாதி நாட்டில் இருந்த ஒரு மனிதனுக்கு தன்னை வணங்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாடு பூராவும் எருசலேம்ல இருந்து இஸ்ரவேல நாடு பூராவும் ஆண்டவரை ஆராதிப்பது அது அந்த காலத்துக்கு உதவாத செயலாக எண்ணிக்கொண்டிருந்த பொழுது சீரியாவில் இருந்த உருவ வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்த ஒரு புரஜாதிக்காரனாகிய நாகமானுக்கு தன்னை அரவணைத்து வணங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள்ல நாகமானை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது முதலாவது மறுபடியுமாக அவனுடைய மனம் திரும்புதலை குறித்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாகமானுடைய மனம் திரும்புதல், அவனுடைய மனம் திரும்புதல் மனிதனுடைய சுத்தத்தின் காரணமாக நிகழாமல் கர்த்தருடைய கிருபையின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினால நிகழ்ந்ததாக நாம பார்க்கணும். எந்த விதத்திலும் மனிதனுடைய செயலாலோ அவனுடைய முயற்சியாலோ அவனுடைய சிந்தனையின் வல்லமையாலோ இது நடக்கவில்லை. 100% இது கர்த்தருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியினாலே நிகழ்ந்த காரியம். இதுல வந்து மனிதனுடைய நிலையில இருந்து நாகமான் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்த காரியத்தை பார்க்கிற பொழுது எத்தனையோ காரணங்களை நாம சொல்லலாம், அப்படி செய்வது தேவையில்லைன்னு சொல்லும் விதமாக, அதாவது மனிதனுடைய நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது அவன் ஏன் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லுகிற காரணங்கள் தான் அதிகமாக இருந்தது. என்னென்று யோசித்து பார்ப்போம். நாகமான் ரிம்மோனில் இருந்த ஆலயத்திலே புறஜாதி தெய்வங்களை பாகாலையும் வேறு தெய்வங்களையும் வழிபட்டு வந்தவன். அவன் ஏன் இஸ்ரவேலுடைய தேவனிடத்துல வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அடுத்தது, இஸ்ரவேல் இப்போ ஒரு அடிமை நாடாக சீரியாவின் கையில இருந்தது. அது ஒரு மகிமையான மகத்துவமான நாடாக இல்லை. ஒரு அடிமை நாட்டு ஒரு தெய்வத்தை நாடி அவன் ஏன் வர வேண்டும்? அது மட்டுமல்லாம இஸ்ரவேல் யூதா என்ற அந்த ரெண்டு ராஜ்யங்களிலும் இருந்த அரசர்கள் மிகவும் பலவீனம் உள்ளவர்களாக, வல்லமை இழந்தவர்களாக, புரஜாதிக்காரர்களாலே தூற்றப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படியான அரசர்கள் இருந்த நாட்டுக்கு இவனே வர வேண்டும். அதுவும் இல்லாமல் சேரிய அரசனாக இருந்த பென் ஹேடட் இஸ்ரவேலை தாக்கி இஸ்ரவேலில் இருந்த வலிமையானவர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து தன்னாட்டில் கொண்டு போய் வைத்திருந்தான். அதுவும் நாகமானுக்கு நன்றாக தெரியும். அநேக இஸ்ரவேலர் சேரியாங்க பாபிலோன்ல எல்லாம் அந்த நாடுகள்ல புறஜாதி தேசங்கள்ல சிறைவாசம் வைக்கப்பட்டிருந்தார்கள். இதுவும் போதாதுன்னு ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேல பஞ்சம் நிலவியது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களுக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வார்த்தை பஞ்சம் நிலவியது. சத்தியத்தை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. சத்தியம் குறைவாகவே அந்த காலத்துல இருந்ததை பார்க்கிறோம். அதுவும் மட்டுமில்லாம பக்தி விருத்தி இல்லை மக்களிடத்துல. எங்க உருவ வழிபாடுகள் இருக்குதோ அங்க உண்மையான பக்தி விருத்தி எல்லாம் பார்க்க முடியாது. அந்த உருவ வழிபாடுகளோடு சேர்ந்த சீரழிந்த வாழ்க்கையை தான் மக்கள் வாழ்வார்கள். அதுவும் நாட்டில் அதிகரித்து போயிருந்தது. எருசலேம் ஆலய ஆராதனையை மக்கள் கைவிட்டு ரொம்ப காலமாயிருந்தது. இத்தனை காரணங்கள் இருக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் நாகமானுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த நிலையில இஸ்ரவேலுடைய தேவனை அவன் ஏன் வணங்க வேண்டும்? அவன் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? உண்மையிலேயே நாகமான் தன்னுடைய மனுஷ சிந்தனையின் மூலமாக மனுஷ ஞானத்தின் மூலமாக இதையெல்லாம் யோசித்து பார்த்திருந்தால் அவன் இஸ்ரவேல் பக்கம் தலை வைத்தே படுத்திருக்க கூடாது. அவன் இஸ்ரவேல் தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் ஓடி போயிருக்கணும் பாத்தீங்களா. ஆனா இது மனுஷ ஞானத்தினால நடந்த காரியம் இல்லையே. அதையெல்லாம் மீறி கர்த்தர் தன்னுடைய கிருபைய இந்த நாகமானுக்கு காட்டினதுனாலதான் அவன் அந்த தேவனை விசுவாசித்தான். நாகமானுடைய வாழ்க்கை அன்றையிலேயே முழுமையாக மாறிவிட்டது. அதை செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். நாகமானுக்கு மறுபிறப்பாகிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய மகிமைக்காக நடந்த காரியம். அந்த இஸ்ரவேல்ல எந்த விதத்திலும் சுவிசேஷ பிரசங்கத்துக்கோ சுவிசேஷ ஊழியத்துக்கோ இடமே இல்லாம இருந்த அந்த நிலையில நாகமானுக்கு அந்த ஒரு சிறுமியின் மூலமாக ஆண்டவருடைய செய்தி போய் அதுவும் சிரியாவுக்கே போய் அவனை இஸ்ரவேலுக்கு வரவழைத்து கிருபையின் மூலமாக ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை மாற்றினார். இதுதான் நாகமானுடைய மனம் திரும்புதல். ஒவ்வொரு மனம் திரும்புதலும் எந்த மனுஷனுக்கு நேர்ந்தாலும் சரி அது அற்புதமானதுதான். மனுஷனால நிகழ்கிற காரியம் அல்ல மனம் திரும்புதல். இது கர்த்தரால நிகழ்கிற காரியம். அதனால தான் ஒவ்வொரு மனம் திரும்புதலும் அற்புதமானதுன்னு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மட்டுமே அத்தகைய காரியத்தை செய்ய முடியும். அதை அவர் நாகமானிலே செய்திருக்கிறார். அடுத்ததாக இரண்டாவதாக நம் நாகமானுடைய மனம் திரும்புதலை மட்டுமல்ல அவன் சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். அந்த மனம் திரும்புதலுக்கு அறிகுறியாக அவன் சாட்சி சொல்லுகிறான். அத 15வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த 15வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அதுதான் நாகமான் சொன்ன வார்த்தைகள். மனம் திரும்பி இஸ்ரவேல் தேவனை சுவாசித்த நாகமான் இந்த வார்த்தைகளை எலிசா முன்பாக சொன்னான் என்று பார்க்கிறோம். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதோ விசுவாசம் நாகமானில் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத தெளிவா காட்டுகிறது. அவன் ஒன்னும் அதிகமா சொல்ல, வார்த்தை சுருக்கமாகத்தான் சொல்ல இருந்தது. இருந்த பொழுதிலும் அதுல ஆழமான விஷயங்களை நம்ம அங்க கவனிக்கிறோம். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஒரு நாளும் ஒரு மனுஷு ஞானத்தோட மனுஷனுடைய நிலையிலிருந்து நாகமான இதை சொல்லி இருக்க மாட்டான். ஏன்னு யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர முடியுமோ, அதாவது சாதாரணமாக அந்த காலத்துல சிரியாவில் இருக்கிற ஒருத்த இந்த அளவுக்கு தான் உயர முடியும். ஏன், அதுக்கு மேல போனா அரசனுடைய பதவி, அதை தொட முடியாது, கொன்றுவாங்க, அரசனே தொலைத்து விடுவான். ஆகவே அரசனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக அவனுடைய வலது கையாக இருந்து நாட்டில் இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிற அளவுக்கு நாகமான் உயர்ந்திருக்கிறான். அப்படி இருக்கிறத அவன் கெடுத்துக்குவானா? கெடுத்துக்கொள்ள மாட்டான். ஏன், இவ்வளவு காலமாக அந்த ராஜாவாகிய பென்ஹேடனோட சேர்ந்து அந்த ரிம்மோன் ஆலயத்துக்கு போய் பாகாலையும் வேறு தெய்வங்களையும் வழிபட்டு வந்தவன். இப்படியெல்லாம் இருந்த ஒருத்தன் இன்னைக்கு தன்னுடைய வாக்கை மாறி இப்ப என்ன சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர, அதாவது இஸ்ரவேலை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தேவர்கள் தேவர்களே இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். இது சீரிய அரசன் காருக்கு போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாருங்க. ஆனா அவனுக்கு இப்படி சொல்லக்கூடிய ஒரு இருதயத்தையும் தைரியத்தையும் கொடுத்தவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலில் இருக்கின்ற தேவனை தவிர, அதாவது எக்ஸ்க்ளூசிவாக அவனை தவிர வேறு தேவர்கள் இல்லை என்பதை இங்கு பார்க்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை, உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் தேவர்கள் இல்லை, அவன் இருக்கின்ற அந்த தேவன், இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்ற அந்த தேவன் இஸ்ரவேலில் தான் இருக்கிறார். இந்த அளவுக்கு உறுதியாக இந்த உலகத்துக்கெல்லாம் தேவனாக இஸ்ரவேலின் தேவன் மட்டும்தான் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அதாவது இறையாண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தவிர வேறு தேவர்களே இல்லை, உலகத்தில் எல்லாம் எந்த இடத்திலும் பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்றெல்லாம் அருமையாக கர்த்தரை பற்றி இறையல் சொல்லுவோமே, த டாக்டர் ஆஃப் காட், அத ரொம்ப அருமையா ஒரு சுருக்கமான வசனங்கள்ல இவர் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படாமல் அவர் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் மாற்றாமல் ஒருவராலுமே சொல்ல முடியாது. மனுஷனிடத்திலிருந்து வருகிறதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா பேதுருவு கிட்ட, பேதுருவை பார்த்து அந்த சீடர்களை பார்த்து மக்கள் எல்லாம் என்னை பத்தி என்ன சொல்றார்கள் என்று கேட்ட பொழுது சில பேர் சொன்னாங்க, நீங்க தீர்க்க தரிசின்னு சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய போதகர்னு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. ஆனா பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா, அந்த கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க, த டாக்டர் ஆஃப் கிரைஸ்ட், அத ரொம்ப அருமையா அந்த கொஞ்ச வார்த்தைகள்ல சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, சீமோனே, இது உனக்கு மனுஷனுகிட்ட இருந்து வரல, இது பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து வந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு சில பேரு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா, அவங்க வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி கோர்வப்படுத்தி சொல்றதுக்கு முன்னால நம்ம படுக்கைக்கே போயிடலாம். ஒரு தெளிவா ஆண்டவர் யாருன்னு சொல்ல தெரியல, ஒரு தெளிவாக அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்னு சொல்ல தெரியல. இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு விசுவாசம்னு சொல்லி ஞானஸ்நானமும் கொடுத்துருந்தோம். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, சீமோனுடைய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், நீ ஜெபிக்கிற தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இங்க இவன் சொல்லுகிறான், நாகமான் இஸ்ரவேலில் இருக்கின்ற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அது உங்க நம்பிக்கையா இருக்கிறதா? இந்த காலையிலையும் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்க்ளூசிவ்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, அதாவது வேற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு வேற எந்த தேவனுக்கும் வேற எந்த உருவங்களுக்கும் மனதிலும் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் இடம் கொடுக்காமல் அவர் மட்டுமே ஜீவனுள்ள தேவன், அவர் மட்டுமே சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் மட்டுமே முழு பரிசுத்தராக இருக்கிறார், அவர் மட்டுமே நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று அந்த தேவன் மட்டுமே ஜீவிக்கின்ற தேவனாக விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருக்காக மட்டுமே வாழ்க்கை நடத்துறவங்களா இருக்கிறீங்களா? அதுதான் விசுவாசம். அப்படி இருப்பதுதான் விசுவாசம். இதத்தான் நாகமான் இந்த ஒரு சென்டென்ஸ்ல அவ்வளவு தெளிவா எலிசாவுக்கு முன்பாக அன்றைக்கு சொன்னான்னு பாக்குறோம். அதுவும் பாருங்க, அவனுக்கு இதுல இப்படி சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு கூச்சமும் இருக்கல, எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்கல. இதை எலிசாவை அவன் தனியா கூப்பிட்டு போய் சொல்லல. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனிடத்துல மனுஷனுக்கு திரும்பி வந்து பள்ளத்திலிருந்தே இறங்க மறுத்தவன். எலிசா தன்னை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறானே, அவன் என்ன இந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறான், அவனே இறங்கி வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் கொடுத்து பேசி இருக்கணுமே, அப்படி செய்யலன்னு சொல்லி மகா கோபம் கொண்டு திரும்பி போக இருந்தவன் இன்னைக்கு என்ன செய்கிறான்? இப்ப அவன் அந்த யோர்தான் நதியில போய் குளிச்சது மட்டும் இல்ல, ஏழு தடவை மூழ்கி எழுந்தது மட்டுமல்ல, தன்னோடு வந்த எல்லோரையும் கூட்டி கொண்டு அவன் அந்த மேட்டில் ஏறி போய் எலிசாவினுடைய சின்ன வீட்டுக்குள்ள தலை குனிந்து உள்ள போய் அவனுக்கு முன்பாக பணிந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அது உண்மையான மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. இதுதான் உண்மையான கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து இப்ப இன்னொரு இடத்துல சுவிசேஷ நிருபங்கள்ல பாக்குறோம். ஆண்டவர் ஒரு குருடனுக்கு வந்து கண்ணை திறந்து விட்டார். அவன் பிறவி குருடன், யூதர்களுக்கு அது பிடிக்கல. உடனே அவனை பெற்றோர்களை மிரட்டி பார்த்தாங்க. அவன் பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, அவன் வயசுக்கு ஒண்ணு, அவன்கிட்டயே போய் பேசி பாருங்க, அவன் என்ன சின்ன பிள்ளையான். நீ அவனுக்கு சொல்ல கொடுத்தான், என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டு ஒரு சட்டத்தரணிகள் மாதிரி அவனை வாய மடக்க பார்த்தான். அவன் என்ன சொன்னான்? பல மகா தைரியத்தோட, என்ன என்ன பேசி என்ன குழப்ப பாக்குறேன், எனக்கு நடந்த காரியத்தை என்னால சொல்லாம இருக்க முடியுமா? அந்த இயேசு கிறிஸ்து என் கண்களை திறந்து விட்டார்னு சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகள்ல எத்தனை உண்மைகள் இருக்கிறது தெரியுமா? அதனால்தான் அவன் பெற்றோரைய அவனையும் ஜபாலயத்திலிருந்து யூதர்கள் வெளியத்துக்கு போட்டாங்க. அவன் அதுக்கு பயப்படல. நீ என் நடந்த காரியத்தை நீ எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? இஸ்ரவேல்ல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறதான்னு அவன் தைரியத்தோட கேட்டான். பேதுருவை பார்த்தோம், அந்த குருடனை பார்த்தோம், இங்க நாகமான பார்க்கிறோம். உண்மையாகவே ஆண்டவரால கிருபையினால பரிசுத்த ஆவியின் மூலமாக விசுவாசத்தை அடைந்தவர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் 4 மாசம் சபையில தங்கி இருந்தானே பெரிய காரியம் இல்லையா? பல இடங்கள் அப்படிதான் நடக்குது. ஏன்னா அவனுக்கு படியரிசி கொடுத்து, வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு கைப்பைய கொடுத்து, என்னென்னமோ செஞ்செல்லாம் அவனை கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு கூட்டத்துக்கு. அந்த கூட்டிக்கிட்டு வந்தவனை ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ டிராமா எல்லாம் பண்ணி கடைசியில அப்படி அவன் பண்ணிட்டாங்கன்னா சில நேரத்துல அவன் கேட்கறதுக்கு முன்னே பேப்டிசம் கொடுத்துறான். இதுக்கு பேரு ஊழியம் இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தையில சொல்லுகிறது, தேவன் கிரியை செய்கிற பொழுது அதை எவனும் நிராகரிக்க மாட்டான், அவனால முடியாது. அது கர்த்தர் செய்கின்ற ஒரு காரியம், ஒரு அற்புதம் என்று தான் ஒரு விதத்துல சொல்லணும். இதுதான் நாகமானுடைய வார்த்தைகள் இருந்து பார்க்கணும். இனி அடுத்ததாக இந்த நமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த வேத பகுதி 15 to 19 வரையும் இருக்கிற வேத பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறோம். அந்த பிரச்சனை என்னன்னு பாக்கிறோம். 17-18 நம்ம வாசிப்போம். அப்பொழுது நாகமான் இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட பிறகு அங்கு பார்க்கிறோம். இப்ப 15 இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். ஆனா எலிசா அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் பலப்படி எத்தனையோ தடவை வற்புறுத்தின பொழுதும் எலிசா அதை மறுத்து விட்டார். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளை இட வேண்டும். அதாவது இஸ்ரவேல் நாட்டிலிருந்து 2 கழுதைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு நான் மண்ணை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். அதை நீங்க செய்யும்படியாக கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. இப்ப கேட்க வேண்டிய கேட்டுட்டு 17வது வசனத்துல, இங்க 18வது வசனத்துல இன்னொரு காரியம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறோம். என்னத்துக்கு? என் ஆண்டவன் பணிந்து கொள்ள, அதாவது என்னுடைய அரசன் வணங்குவதற்காக தன் ஆலயத்துக்கு பாகாலை வணங்குவதற்காக ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது நான் அவருக்கு கைலாக்கு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். இதை இங்க பார்க்கிற நேரம் சில நேரம் நமக்கு தோன்றும், நீங்க இவ்வளவு நேரம் அவனுடைய சாட்சியை பத்தி சொன்னதெல்லாம் அவை கவுத்து விடுகிற மாதிரி இங்க பேசுறானேன்னு இருக்கும் இல்லையா? இதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது. முதலாவது, நாகமா இஸ்ரவேல இருந்து மண்ண சீரியாவுக்கு கொண்டு போக அவன் கேட்டது. இனி ரெண்டாவது, ரிம்மோன் கோயிலுக்கு போகிற பொழுது, அரசனோடு போகிற பொழுது அங்கு பணிந்து கொள்வதற்கு அவன் அனுமதி கேட்கிறான். இப்ப இந்த ரெண்டையும் நான் எப்படி விளங்கிக் கொள்வது? இத வாசிக்கிற சில பேர் சொல்லுவார்கள், இது வந்து ஆண்டவரை விசுவாசித்தாலும் வாழ்க்கையில நம்ம எல்லா காரியங்களையும் உத்தர வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, இப்படி நாகமான் கேட்டதுக்கு எலிசா ஒண்ணுமே மறுப்பு சொல்லலையே. ஆகவே ஒரு காம்ப்ரமைஸ் அங்கங்க தேவையான நேரத்துல பண்ணிக்க வேண்டியது அவசியம் தான். ஒரு முழுமையா கர்த்தருக்காக இந்த பாவம் உள்ள உலகத்துல வாழ்ந்து விட முடியாது. யாருக்கு தான் வாழ்க்கையில பூரணமா வாழ்ந்து விட முடியும்? அங்கங்க குறைகள் தான் இருக்கும். ஆகவே சில காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வது வேதம் அனுமதிக்கிறதுன்னு சொல்லி இந்த உசனத்துக்கு நம்மையே கூட்டிக்கிட்டும் போவாங்க. ஏன்னா இங்க எலிசா அனுமதி கொடுத்திருக்கிறாரு இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதைத்தான் இங்க நம்ம பாக்குறோமா? அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி ஆண்டவருடைய பேரை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிறவர்கள் சரியானதைத்தான் செய்கிறார்களா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். முதலாவது, இங்க நாகமான் இப்படியாக ரெண்டு கோவேறு கழுதைகள் தூக்குற அளவுக்கு மண்ணை கொண்டு போக கேட்டானே சீரியாவுக்கு கொண்டு போக, அது சரியா? அதை கொண்டு போறதுக்கு காரணம் தான் ஏற்கனவே இருந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு இது அறிகுறியா இருந்ததான் ஒரு கேள்வி இங்க எழுகிறது. ஆனா அதுக்கு பதில் சொல்லுகிற பொழுது, அதுக்கு ஆம் என்று பதில் சொன்னா அதுக்கு ஆதரவாக முழு வேதத்திலையும் எங்கேயும் நம்ம தேட முடியாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஆனா இந்த பகுதியை நம்ம கவனமாக வாசித்து பார்க்கிற பொழுது 17வது வசனத்துல நாகமான் சொன்ன வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். அதாவது அவன் என்ன சொல்லி இருக்கிறான் இந்த 15வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அறிந்தேன் சொன்னா அது உணர்ந்தேன் அர்த்தம். அது ஒரு விசுவாச அறிக்கை. அதுல எந்த விதமான குழப்பமோ மாற்றமோ இல்லை. அது உண்மையான ஒரு மனம் திரும்புதல். வேறு தேவர்கள் உலகத்திலேயே இல்ல, உண்மையான தேவன் இஸ்ரவேல்ல தான் இருக்கிறாருன்னு அவன் சொன்ன. அப்படி சொன்ன வார்த்தைகள்லயே அவன் அன்னைக்கே புறஜாதி தெய்வங்களுக்கு, அதாவது உருவ வழிபாடு நடத்துவதற்கெல்லாம் தன்னுடைய இருதயத்திலையும் வாழ்க்கையிலும் முடிவு கட்டிட்டான்னு தான் அது அர்த்தம். இதுக்கு மேல இனிமேலும் எந்த ஒரு தேவர்களுக்கும் நாம் பலி கொடுக்க போறதில்லை, அவங்களை வணங்கவும் போவதில்லை. அவனுடைய மனம் திரும்புதலை பற்றிய வார்த்தைகள் அதை தெளிவாகவே சொல்லுகிறது. ஆகவே நாகமான் தன்னுடைய ஆண்டவரை விசுவாசித்த பிறகு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறான் என்று இந்த வசனங்களை வாசித்து நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த வசனங்கள் வேதத்தில் இருக்கிற ஏனைய பகுதிகளோடையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். ஆகவே இவன் அனுமதி கேட்டது எதுக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவன் நிச்சயமாகவே தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதற்கான முடிவுகளை இங்க எடுக்கல. முதலாவது பாருங்க, இதுக்கு காரணம் சொல்லுகிறேன், என்ன இங்க நடக்குது? நாகமான் வந்து இஸ்ரவேலுடைய தேவனை இப்ப அறிந்து அவருடைய கிருபையினால விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த விதமாக கிரியை செய்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தத்தோடு சேர்ந்து ஒரு துடிப்பு வைராக்கியம் எல்லாம் ஏற்படும். அதுதான் ஆண்டவருடைய உண்மையான கிருபையின் செயலுடைய விளைவுகள்னு சொல்லலாம். அவன் பெரிய உற்சாகத்தோடு அந்த தேவனை வழிபடணும், அவருக்காகவே ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு துடிப்பு கிருபையை அடைந்த மனிதன்ல நம்ம எப்பவுமே பார்க்கலாம். ஆகவே இங்க நாகமான் அந்த விதமான ஒரு வைராக்கியத்தையும் துடிப்போடும் அந்த ஆண்டவரை நான் புதிதாக கண்டு கொண்டிருக்கிற தேவனே என்னாட்டுக்கு போய் எந்த விதமாக வாழ வேண்டும் என்றையெல்லாம் ஆராதித்த வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஏன்? இஸ்ரவேலினுடைய தேவன் வேறு எல்லாவற்றையும் விட அவருடைய வாழ்க்கையில முக்கியமானவராக இப்ப வந்துட்டார். பாத்தீங்களா? ஆகவே இவனுடைய செயல்களை வைத்து நம்ம அவரை தவறா புரிந்து கொள்ள கூடாது. இனி இரண்டாவது, நாகமான் இஸ்ரவேலுக்கு இப்பதான் பல தடவை வந்துட்டு போயிருப்பான். அவன் தானே வந்து அந்த இஸ்ரவேலையே சீரியாவுக்கு அடிமையாக கொண்டு வருவதற்கான படை நடத்தி வந்தவனே நாகமான் தான். அவன் நாகமானுக்கு இஸ்ரவேலர்கள் வணங்கிய தெய்வம் யார், இஸ்ரவேலர்கள் அந்த தெய்வத்துக்கு என்ன விதமான ஆராதனை நடத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருந்தான். ஒண்ணுமே தெரியாதவனா அவன் இருக்கல. ஆகவே இனிமேலும் தன்னுடைய வாழ்க்கையே தான் இதுவரையும் வணங்கி வந்த உருவ வழிபாட்டை அவன் திரும்பவும் நடத்த போறதில்லை. அப்ப இங்க என்ன செய்கிறான், இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு எந்த விதமாக தகன பலிகளை எல்லாம் கொடுத்து ஆராதித்தார்களோ அதையெல்லாம் இந்த யெகோவா தேவனுக்கு தானம் செய்ய வேண்டும் என்று துடிப்போடு இருந்தான். அவன் சீரியாவுக்கு திரும்பி போன பிறகு சீரிய நாட்டில் இருந்த பொழுதும் அந்த நாட்டிலையும் இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று சொல்லும்படியாக தன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், தான் அங்கிருந்து அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இப்ப இந்த முயற்சிகளை எல்லாம் எடுக்க பார்க்கிறான். அவன் அங்க திரும்பி போன பிறகு தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆல்டரை கட்டி இருப்பான். ஆல்டர் எல்லாம் கட்டுறதுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அனுமதி கொடுத்திருந்தார். செலவா வைக்க கூடாது, அவராக செலவைத்து வணங்குவது தவறு. முதலாவது கட்டளை அதை அடியோடு வெறுக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு ஆல்டர்ஸ் வச்சு ஆராதனை பண்ணுவதற்கு பலி கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தார். அது இவன் அங்க போய் ஒரு இடத்தை ஆராதனைக்காக கட்டி ஒரு ஆல்டர் ஆண்டவருக்காக செய்திருப்பான், செலவழிச்சிருக்க மாட்டான். யெரொபோவாம் டான் பத்தேல்ல கட்டின மாதிரி ஆண்டவருக்காக நிச்சயமாக செலவழித்திருக்க மாட்டான். ஆனா சீரியாவுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனுக்கு இஸ்ரவேலில் இல்லாவிட்டாலும் கூட தான் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்து தான் கொடுக்க வேண்டிய லேவி ராகமத்தில் செய்கின்ற அந்த பலிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் அவர் துடிப்பாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் என்ன இங்க பார்க்கிறோம், ரொம்ப ஆனந்தத்தோட தான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எலியாவே எலிசாவே என்னை வழி நடத்தும், அதுதான் அவனுக்கு துடிப்பா இருந்தது. ஆகவே எந்த விதத்திலையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இங்க பேசுவத நம்ம பார்க்கல. உதாரணத்துக்கு ஒரு புதுசா உண்மையாகவே விசுவாசியா வந்தவனை எடுத்து பாருங்க, அவன் எப்படி இருப்பான். பேப்டிசம் எடுக்கிறதுக்கு துடிப்பான், பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே நம்ம சபைகள்லாம் என்ன செய்வோம், நல்லதுதான்ப்பா, சரி கிறிஸ்துவ விசுவாசத்தை பத்தியும் உன்னுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நாம கூடி பேசணும், சில காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு செய்வோம். ஏன்னா அவனை பேப்டிசத்துக்கு தயார்படுத்தணும், சும்மா தூக்கி தனியில போட்டு எடுத்துடக் கூடாது. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்வான், அந்த கிளாசஸ் எல்லாம் கலந்துக்க துடிப்பான். அது மட்டும் இல்லாம அதையெல்லாம் கேட்டு படித்து கொண்டு வருகிற பொழுது நான் ஆண்டவருக்கு தசமாப்பாக எப்படி கொடுக்கணும், மற்ற காணிக்கைகளை எப்படி கொடுக்கணும்னு அதையெல்லாம் கேட்டு விவரங்களை அறிந்து கொள்வதற்கு துடிப்பாக இருப்பான். அது வாழ்க்கையிலேயே ஓய்வு நாளை ஒழுங்காக வைத்திருக்காத ஒரு புரஜாதிக்காரனா இருந்திருக்கான். இப்ப ஓய்வு நாளை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்ட பிறகு ரொம்ப துடிப்போட அந்த ஓய்வு நாளை சரியான விதத்துல எப்படி வைத்திருப்பதென்று கேட்க துடிக்கிறவனாக இருப்பான். தன் வேலைத்தளத்துல ஒரு கிறிஸ்தவனாக இனி எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களோடு பேச வேண்டும், தன் பணிகளை எல்லாம் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள பார்ப்பான். இதைத்தான் நாகமானில நம்ம பார்க்கிறோம். அவன் அங்க இருந்து அந்த மண்ணை கேட்டது, அதை கொண்டு போயிட்டு ஆண்டவருக்காக ஒரு ஆல்டரை கட்டி அந்த இஸ்ரவேலின் தேவனை அந்த மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, செல வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக அல்ல. அவன் எந்த விதத்திலும் முரண்பாடாக விசுவாசத்துக்கு எதிராக நடந்து கொள்ளுவதற்காக அல்ல. இங்க நாகமான் உண்மையிலேயே மனம் திரும்பிய ஒரு மனுஷன். இரண்டாவதாக அடுத்ததாக அவன் வந்து ரிம்மோன் ஆலயத்துக்கு போய் அங்க தன்னுடைய அரசனோடு பணிந்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறானே, அதை பற்றி என்ன சொல்லுவது? இங்க பாருங்க, இதுல சொல்லுகிறான் 18 வசனத்துல, ஒரு காரியத்தை உமது அடியேனுக்கு மன்னிப்பீராக. இப்ப சில பேர் சொல்றாங்க, இங்க இருக்கிறத எல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்லதான் வாசிக்கணும். அதாவது ஒரு காரியத்தை, அதாவது நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்ட ஒரு காரியத்தை நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுக்கணும். என் ஆண்டவன் பணிந்து கொள்ள, என் ஆண்டவன் தான் அரசன், பணிந்து கொள்வதற்காக ரிம்மோன் கோயிலுக்கு பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைகளாக கொடுத்து செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காரியத்தை, அதாவது இதுவரை நான் செய்து வந்த இந்த காரியத்தை எனக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதாக, நடந்து முடிந்த பழைய காரியங்களுக்கு இப்ப மன்னிப்பு கேட்பதாக சில பேர் சொல்றாங்க. ஆனா இங்க அது பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல, நடந்து முடிந்த ஒரு இலக்கண முறையில அந்த வார்த்தைகள் இங்க அமையல. அவன் எதிர்காலத்துல செய்ய போகிற காரியத்துக்கு தான் அவன் அனுமதி கேட்கிறான், சரிங்களா? அப்ப ஆனா அவன் கேட்கிற காரியத்தை, 18 அவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். சில காமெண்டேட்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இத பாஸ்ட் டென்ஸ்ல வாசிக்கணும்னு. ஆனா அது இலக்கணப்படி அது பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல. வேறு சில பேர் வித்தியாசமாக சொல்லுகிறார்கள். ஆனா என்னதான் நாகமான் இங்க கேட்கிறான், அதுதான் நம்ம பார்க்கணும். நாகமான் இங்க எலியாவிட்ட கேட்டது, மறுபடியும் ரிம்மோன் ஆலயத்துக்கு போய் உருவ வழிபாடு ஈடுபடுவதற்கு அவன் பெர்மிஷன் கேட்கவே இல்லை, சரிங்களா? அது தப்பு, அப்படி சொல்றது தப்பு. நம்ம கண்ணுக்கு பாக்குற நேரம் அப்படி இருந்தாலும் அது வந்து 15 அடி வசனத்தை அடியோடு தூக்கி எறிந்துவிடும். அவருடைய வாழ்க்கையில நம்ம நடந்ததாக பார்த்த கிருபையின் காரியத்தையே அசிங்கப்படுத்துவதாகிவிடும். ஆகவே ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கெல்லாம் முரணா இந்த வசனங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது. அப்ப இங்க என்னத்தான் நடக்கிறது? தான் ஒரு அரசனுக்கு பணியாளாக இருந்து அவருடைய 2 கட்டத்துல அதிகாரம் உள்ளவனாக இருந்து அவன் நாட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை இனி ஒரு கிறிஸ்தவனாக இருந்து, அதாவது யெகோவா தேவனை சுவாசித்தவனாக இருந்து எப்படி செய்வது என்பதை தான் இவன் எலிசா கிட்ட கேட்கிறான். அவனுடைய சிவில் டியூட்டியை பத்தி, அது என்னது? இவன் வந்து சீரிய படைகளுக்கெல்லாம் தலைவன், ஜெனரல்னு வைங்களேன், அவன் தான் ஜெனரலா இருக்கிறான், ஒரு உயர்ந்த பதவி. அப்ப இவன் வந்த சீரிய அரசன் வந்து அவனுக்கு வலது கையா இருக்கிறவன். வலது கையா இருக்கிறதுன்னு சொன்னா எதை, எந்த விஷயத்துக்குமே அந்த சீரிய ராஜா நாகமானதான் பார்ப்பான், அவனிடத்தான் ஆலோசனை செய்துக்குவான், அவனிடத்தான் கேட்பான். அரசன் எங்க போனாலும் நாகமானும் போவான். ஆகவே அரசன் இந்த ரிம்மோன் ஆலயத்துக்கு போய் அந்த வழிபாட்டுக்கு போகிற நேரத்துல நாகமான் நிச்சயமா போயே ஆகணும், போகாம இருக்க முடியாது. அப்படி அங்க போகிற பொழுது அந்த ரிம்மோன் ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வத்தை அரசன் பணிந்து வணங்குகிற பொழுது அவன் என்ன செய்வான்? இங்க பக்கத்துல நிக்கிறான் நாகமான். ஆகவே அரசன் அவன் தோல்ல கைய வச்சு அவன் கீழே முழங்காலிட்டு வணங்குவான். இப்ப இந்த நேரத்துல நாகமான், நான் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படியே நின்றிருந்தான். அவன் எப்படி முழங்கால் போடுறது? அவன் இவன் எப்படி பொடிச்சுக்கிறது? மொத்த முறையா சிறிய ராசா ராஜா திரும்பி பார்ப்பானா இல்லையா? அவனுக்கு என்ன வந்துச்சு இன்னைக்குன்னு பாப்பானா இல்லையா? அப்ப அவன் வளமையா என்ன செஞ்சிருக்கான்? இவன் மண்டி போடுற நேரம் அவன் இவன் தோல்ல கை வச்சுக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த கை நாகமான் தோல்ல தான் இருக்கும். ஆக நாகமானும் பணிய வேண்டி இருக்கும். புரியுதுங்களா? இதான் இவன் சொல்றான். இத சொல்லி அப்படி அந்த கோயிலுக்கு போற நேரம் உருவ வழிபாடு இதோட முடிஞ்சியா? ஏன்னா இஸ்ரவேல் தேவனை தவிர வேறு தேவர்களே இல்லை. ஆனா இது நாட்டுல ஒரு சிவில் டியூட்டி. நான் அரசனுக்கு இது செய்ய வேண்டியது ஒரு பணி. அரசனுக்கு பக்க பலமா இருக்கணும். அப்ப அவன் போய் கும்பிடுற நேரம் அவனுக்கு என் தோல்ல கை வச்சுதான் அவன் அதை செய்வான். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் கீழே இறங்கி பணிய வேண்டி இருக்கும். அதை நான் செய்துக்க நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்கிறதான் கேட்பான். ஏன்னா இவன் வந்து அதுக்கு ஒத்து போய் பணி செய்ய இயலாட்டி அது சிவ கடமைய அவன் செய்யறதுக்கு முடியாதுன்னு சொன்னதாயிரம். இதுக்கும் உருவ வழிபாட்டுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்ல. இது அந்த அரசனுக்கு கையாக கொடுக்கிற ஒரு காரியமே தவிர அவனோட அந்த வழிபாட்டுல சம்பந்தப்படுற காரியம் இல்ல. நிச்சயமா முத வேலை இவன் சேரியாவுக்கு போன உடனே தனக்கு மனமாற்றம் கிடைத்ததை யாருக்கு சொல்ல போறான்னு நினைக்கிறீங்க? சரி, அரசனுக்கு தான் சொல்ல போறான். சீரிய அரசன் தானே பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இவனை அனுப்பி வைத்தது. அந்த சீரிய அரசன் இவனுக்கு குணமாயிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் காத்திருப்பான் தெரியுமா? அது யாரால நடந்ததுன்னு இதை சொல்லி ஆகணுமா இல்லையா? அத எவ்வளவு ஆனந்தத்தோடையும் தைரியத்தோடையும் பெருமையோடு அவன் போய் சொல்லி இருப்பான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை. நீ அவன் நீ பயப்படுறது ஒருத்தருக்கு தான், அது இஸ்ரவேலின் தேவனுக்கு. அது தெரிந்தது. ஆனா இவன் என்ன கேக்குறான்? இப்ப என்னுடைய நாட்டு கடமையை நான் செய்யணுமே அரசனுக்கு, அதை இந்த நேரத்துல போயிட்டு அந்த ஆலயத்துல பணிஞ்சுக்கலாமா? கூடாதா? அது ஏதாவது இஸ்ரவேலின் தேவனை நான் விசுவாசிக்கிறதுக்கு அது இடைந்தலா இடைஞ்சலா இருந்துருமா இல்லையா? அதுதான் அவன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறான். அதையும் கூட நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னா, இப்ப எலியா சொல்லி இருந்தா இல்ல நீ செய்ய கூடாதுன்னு சொல்லி இருந்தா நிச்சயமா அதை செய்திருக்க மாட்டான். அன்னைக்கே தன் பதவிய கூட அவன் உதறி இருப்பான் அந்த இஸ்ரவேலின் தேவனுக்காக. ஆனா எலிசா அதுக்கு மறுப்பு சொல்லல. அதுக்கு காரணம் என்ன? அதை செய்ய போறது ஒரு டியூட்டி, அரசனுக்கு செய்ய போற ஒரு கடமையை தவிர அது உருவ வழிபாட்டுக்கும் அதுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆகவே இங்கு நாகமான் என்ன செய்கிறான்? ஒரு கிறிஸ்தவனாக, அதாவது யெகோவா தேவனை கண்டு வணங்கியவனாக, அந்த யெகோவா தேவனை என்ன விதத்திலெல்லாம் நான் வழிபட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஆலய ஆராதனையில இருந்து சமுதாய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மற்ற எல்லா விதமான காரியங்களிலும் ஒரு கிறிஸ்தவ கட்டளைகளை வேத கட்டளைகளை பின்பற்றி எப்படி நடந்து கொள்ளுவது என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். அதை பத்தி தான் அவன் எலியா எலிசாவோடு இங்க பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இப்படி கிறிஸ்தவர்களை நீங்க பாக்குறீங்களா? எந்த விஷயத்திலும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிலும் கூட தேவனுடைய கட்டளைகளின் படி நடக்கணுமே. இதை எப்படி செய்யறதுன்னு கேட்கிறவங்க சபையில பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவரை பிளீஸ் பண்ணி வாழ்றதுக்காக எவ்வளவு துடியா இருக்கிறான் நாகமான்னு பாருங்க. இது வல்லவா உருவ வழிபாட்டுக்கு முடிவு கட்டின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை? உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஆகவே நாகமான் எங்க சில வணக்கத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குற, அதுக்கு எப்பவும் நான் முடிவு கட்டிட்டேன். ஆனா நம்முடைய ஆண்டவரை அந்த நாட்டில இருந்து என் வேலை செய்யற இடத்துல கூட அவருக்கு எந்த விதமான களங்கமும் வந்து விடாம அதை சரியா செய்யணும். நான் வேலை செய்கிற பொழுதும் வீட்டில் இருக்கிற பொழுதும் எங்க இருக்கிற பொழுதும் யெகோவா தேவனுக்கு விசுவாசமாக எப்படி வாழுவது, அதுக்கு நீங்க ஆலோசனையை சொல்லுங்க. அதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படிதான் நாகமான் கேட்கிறான். நாலாவதா இங்க எலிசாவுடைய பதில பார்ப்போம். எலிசா என்ன சொல்லுகிறார், 19வது வசனம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதுக்கு அவன் சமாதானத்தோட போ என்றான். அவ்வளவுதான், சமாதானத்தோட போ, கோ இன் பீஸ். அதுக்கு என்ன அர்த்தம், இவ என்ன கேட்கிறாங்கிறது எலிசாவுக்கு நல்லா புரிந்திருந்தது. இவன் ஒன்னும் பழைய உருவ வழிபாட்டுக்கு திரும்பி போறதுக்கோ இல்லாட்டி இஸ்ரவேலின் தேவனை நான் ஆண்டவரா ஏத்துக்கிட்டேன், இருந்தாலும் கூட சின்ன ஒரு காம்ப்ரமைஸுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் அவன் கேட்கல. நாகமானுடைய வார்த்தைகள், அவன் உள்ளத்துல இருந்த எண்ணங்கள் எல்லாம் எலிசாவுக்கு நல்லா புரிந்திருந்தது. இவன் வந்து நாட்டுல அரசனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் ஒரு விசுவாசியாக எப்படி செய்கிறது, பிரச்சனை இல்லாம எப்படி செய்கிறதுன்னு தான் கேட்டான். அது எலிசாவுக்கு நல்லா புரிந்திருந்தது. ஆகவே எலிசா நீ சமாதானத்தோடு போ என்றார். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எலிசா ஒரு தீர்க்க தரிசியாக இங்க காம்ப்ரமைஸ் பண்றாரேன்னு. அதை அவர் செய்கிறாரு. அவர் எப்படி செய்யலாம், அவங்க சொல்றது தப்பு. எலிசா ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார். இந்த ரெண்டு ராஜாக்கள் பூரா வாசி பார்த்தா எலிசாவை நம்ம அந்த விதமா அங்க வாசிப்பதே இல்லை. அவர் 10 கட்டளைகளை உடைக்க மாட்டார். அவர் தேவனுடைய தீர்க்க தரிசி. அது மட்டும் இல்லாம ஒரு போலி தீர்க்க தரிசி இஸ்ரவேல்ல கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனா எலிசா ஆண்டவருடைய மெய்யான தீர்க்க தரிசி. புரியுதுங்களா, இப்படிதான் எலிசாவுடைய நிலையை பார்க்கணும். ஆகவே எலிசாவுக்கு நன்றாக தெரிந்தது நாகமானுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு எல்லாம் நல்லா விளங்கியது. நாகமானுக்கு இருந்த ஆர்வத்தையும் துடிப்பையும் வைராக்கியத்தையும் எலிசா நன்றாக புரிந்து கொண்டார். ஆகவே தான் எலிசா நீ அமைதியாக சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். நாகமான் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போன பிறகு அவன் நிச்சயமாக தேவனுக்கு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நடத்துவான் என்ற ஒரு கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை எலிசாவுக்கு நிச்சயமாக இருந்தது. ஆகவே இந்த வசனங்களை எடுத்து நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம தேவன் உருவ வழிபாட்டை அதை அடியோடு வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப நாம பார்க்கிற இந்த நாகமான் ஒரு புதிய மனிதன், தேவனை அறிந்து கொண்ட மனிதன், அவரை விசுவாசிக்கிற மனிதன். அவன் வைராக்கியத்தோட தான் நாட்டுக்கு தன்னுடைய ஆண்டவரை எப்படி வழிபடணும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு போக ஆசைப்படுகிறான்னு பார்க்கணும். இங்க கடைசியா சில பயன்பாடுகள் நம்ம இங்க பார்க்கணும். முதலாவது, சில வணக்கம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் முதலாவது கட்டளைக்கு எதிரானது. நல்லா தெரிஞ்சுங்க, அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் முதலாவது கட்டளைக்கு எதிரானது. இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் தேசத்துல சபைகள்ல போதகர்கள் இந்த முதலாவது கட்ட 10 கட்டளையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு சொல்லிட வேண்டி இருக்குது, அவங்களுக்கு 10 கட்டளை என்னன்னு தெரிஞ்சிருந்தா தானே சொல்லி கொடுக்கறதுக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள், நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல எழுதி வெளியிட்டு இருந்தேன் 10 கட்டளைகள். அது வந்து ரொம்ப சுருக்கமானவை, அதை கொஞ்சம் பெருசா எழுதி வெளியிடணும்னு அதுக்கு இன்னும் நேரம் கிடைச்ச பாதி இல்ல, பாதி வேலை தான் நடந்திருக்கு. ஆனா தாமஸ் வாட்சன் அருமையா 10 கட்டளைகளை பத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார், ஒரு பியூரிட்டன் தாமஸ் வாட்சன். இதெல்லாம் வாசிக்கணும். ஒவ்வொரு கட்டளைகளிலும் எவ்வளவு இருக்கு தெரியுமா, அந்த ஒவ்வொரு கட்டளைகளும் சுருக்கமான கட்டளைகள் இருந்தாலும் அந்த கட்டளைகள்ல எதிர்மறையாகவும் பாசிட்டிவாகவும் எவ்வளவோ இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா நம்ம மக்களுக்கு போதிக்கணும். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் உருவ வழிபாடுங்கிறது இல்ல. உருவ வழிபாடா வேற காரியம் இருக்கு, பணத்தை நேசிப்பான், பொருளை நேசிப்பான், தன் ஜாப நேசிப்பான், அதுவும் ஐடியா வரலாம் இல்லையா. ஆனா செலவச்சு வணங்குறதெல்லாம் இல்ல. இந்த சிலை வைத்து வணங்குறதோட வந்து சேர்ந்திருக்கிறேன்னு எத்தனையோ அசிங்கங்கள்லாம் இந்த நாட்டில் இல்லை. அன்னைக்கு ஒரு செய்தியில வாசிச்சேன், 15 வயசு பிள்ளைக்கு குடும்பமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. இப்ப உங்க ஊர்லதான் இப்ப குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்ல. இப்பதான் எங்க இருந்து வந்துருச்சுன்னு நீங்க யோசிக்கணும். இந்த ஜாதியில இருந்து வந்தது. ஜாதியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஜாதியில கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க, பிறந்தது உடனே நிச்சயம் பண்ணி வச்சிருவாங்க. பிறந்ததுகளுக்கே தெரியாது இதெல்லாம் ஒண்ணும். ஆனா நிச்சயம் பண்ணி வச்சுட்டு வயசுக்கு வர்றதுக்கு முந்தைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமானதுங்கிறது அவங்க யோசிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகள் இதையெல்லாம் ஈனத்தனமா பாக்குது, வெறுக்குது. ஒழுக்க கேடு, ஒழுக்க குறைபாட்டோட இதையெல்லாம் வேதம் பார்க்குது. அப்ப 10 கட்டளைகள் இல்லாம நம்ம உருவ வழிபாடுகள் நிறைந்த பேகன் சொசைட்டின்னு சொல்லுவோமே, நம்ம பண்பாடு முழுசா அதுதானே இருக்கு. அதுல இருக்கிற இந்த சிதிலடைந்து போய் இருக்கின்ற காரியங்களை எல்லாம் எப்படி அகற்ற முடியும் நீங்களே சொல்லுங்க. அது லேசா போகாது. அதுலயே வளர்ந்து ஊறி தலைச்சு போன நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க கிறிஸ்தவர்களாகி இருந்தாலும் அதோடு சேர்ந்து காம்ப்ரமைஸ் செய்ய உங்களை வற்புறுத்துவாங்க. அப்ப நாம பாஸ்டர்ஸ் இதெல்லாம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இதையெல்லாம் போதித்து புதுசா சுவாசியாக வருகிறவர்கள் எல்லாம் இதன்படி நடக்கிறவர்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. 10 கட்டளைகள் உருவ வழிபாட்ட அடியோடு இருக்கு. ஆண்டவர் அதுலதான் முதல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் மட்டுமே ஜீவன் உள்ள தேவன், என்னை தவிர நீர் எவரையும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் கூட தேவனாக நீ பார்க்க கூடாது. வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் கடலுக்கு கீழேயும் எந்த ரூபத்திலும் எதையும் வைத்து நீ என்னை வணங்க கூடாது. உன் இருதயத்துல, உன்னுடைய சிந்தனையில, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய செயல்கள்ல நானாகவே நீ நிறைஞ்சிருக்க. சில வழிபாடு ஆண்டவர் வெறுக்கிறார், அடியோட வெறுக்கிறார். நம்ம இடத்துல எல்லாம் கிறிஸ்தவம் ரொம்ப வைராக்கியத்தோட ஒரு வலிமை உள்ளதாக, ஆவியானவருடைய கிரியைகளை எல்லாம் பார்க்கக்கூடியதா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஒரு கிறிஸ்தவம் பேர்ல இருந்தாலும் ரொம்ப சிதிலடைந்து போனது, அதுல உண்மை இல்லாம இருக்கு. கோயிலுக்கு வர்றது, பாட்டு பாடுறது, ஜபம் பண்றதோட இருக்கிறாங்களே தவிர அவங்க வாழ்க்கை பூரா குடும்ப வாழ்க்கையிலிருந்து அது வேதத்துக்கு முரணாக இருக்கிற பொழுது பரிசுத்தாவியானவர் கிட்ட வருவார்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டார். உண்மையான கிறிஸ்தவத்தை நம்ம எல்லாம் ஜோடனை எல்லாம் பண்ணி உருவாக்க முடியாது. உன் ஆண்டவர் அங்க இருக்கணும், இல்ல ஆண்டவர் இல்லைன்னு தான் போயிடும். அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கணும்னா, நம்முடைய சபைகள் இருக்கணும்னா, இஸ்ரவேல் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனது போல போகாம அந்த வார்த்தை உயிராக இருந்து ஒரு நெருப்பு மாதிரி வாழ்க்கையை வாழணும். அப்ப மட்டும்தான் அங்க பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். எது உங்களுக்கு முக்கியம்? இயேசுக்கு வாழ்றேன்னு பொய்க்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறதா, பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியறதா? அதுக்கு 10 கட்டளைகள் நீங்க வாசிக்கணும், அதை குறித்து சிந்திக்கணும், அதன்படி வாழ்க்கையை நடத்தணும். சில வணக்கம் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் 1வது கட்டளைக்கு எதிரானது. 2வது, எந்த விதத்திலும் விசுவாசத்தை ஒரு சமரச போக்குக்கு ஒப்பு கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம விசுவாசியா வந்த பிறகு நம்ம விசுவாசத்தை கெடுக்கும் விதமாக புறஜாதி பண்பாட்டு காரியங்களை எல்லாம் நம்ம இனத்துல செய்ய வைக்க பார்ப்பாங்க. பெற்றோர்கள் இருந்து அது வரும், உறவினர்கள் இருந்து வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். என்ன செய்ய போறீங்க? நாகமான என்ன செய்தான் அந்த விதமா நீங்க இருக்க போறீங்களா? வேதத்தை சரியா படித்து தெரிந்து கொண்டு இதுல இருந்தெல்லாம் எப்படி விலகி நிற்கிறது, இதுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடம் கொடுக்காம என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றிக் கொள்ளுவது? சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தான் அவங்க ஒரு கல்யாணத்தை வைப்பான், இல்லாட்டி ஏதாவது திதி நடக்கும், இல்லாது வேற ஏதாவது விசேஷம் நடக்கும், கூப்பிடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? சரி பரவாயில்ல, பாதி நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து அந்த பாதியை முடிச்சு வச்சு அவனோடு சமாதானமா இருந்துடலான்னு இருக்க போறீங்களா? அதுதான் ஓய்வு நாள் அனுசரிக்கிற விதமா? அப்படிதான் ஆண்டவர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கீப் ஹாஃப் த லோர்ட்ஸ் டே ஹோலின்னு சொல்லி இருப்பாரு, கீப் த சாபத் ஹோலின்னு சொல்லி இருக்க மாட்டாரா இல்லையா? முழு நாளையும் தானே அவர் கேட்கிறாரு. அவருக்கு அரைநாள மட்டும் குடிக்கிறதுக்கு நம்ம மனசு போகலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? அப்ப விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு உலகத்தோட ஒரு சமரச போக்குக்கு போயிடுறோம். ஏன்னா உலகம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்கே நம்ம ஆண்டவர் தான் தேவன்கிறது நமக்கு மறந்து போயிருக்கு. அவர்களை வைக்க வேண்டிய நம்பிக்கை முழுசா இல்லாம இருக்குது. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் மேல? உலகத்தோட எந்த விதத்திலும் ஒரு சமரச போக்குக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படி ஆரம்பிச்சா நீ தவறான வழியில் தான் போக போகிறாய். உன்னோட மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாரையும் நீ தவறான வழியில் தான் வழி நடத்த போறீங்க. என்ன செய்ய போறீங்க? நாகமான போல இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டுமே வாழ்க்கை நடத்த போறீங்களா, இல்ல உலகத்தோட ஒரு சமாதானம் பண்ணிக்கிட்டு வாழ போறீங்களா? நீங்க சொல்ல வேண்டியது பதில். மூணாவது, உங்களை யாராவது இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருந்தால், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த நேரத்துல, யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, கிருபை உங்களை ரட்சிக்கும், கிருபை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், கிருபை உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த இஸ்ரவேலுக்கு விரோதியாக இருந்தா நாகமா, அவனுக்கு இஸ்ரவேல் அவங்களை பிடிக்காது, இஸ்ரவேல் அவனுக்கு விரோதி. அப்படி இருந்த பொழுதும் இஸ்ரவேலின் தேவன் அவனை விரோதியா பார்க்காம அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாட்டை எல்லாம் பார்த்து அவனுக்கு அன்போடு கிருபையால ரட்சிப்பை கொடுத்தார். ஏன் அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்? அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார், அவர் அதை இலவசமா கொடுக்கிறார். இன்னைக்கு இப்படி பேச வச்சு உங்களுக்கு இதை சொல்ல வைக்கிறதே அவர் தானே. அவரை கொண்டு சொல்லக்கூடாது. உங்க இறுதியம் தான் கடினப்பட்டு போயிருக்கு. நீங்க தான் அசைய மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் அந்த ஆண்டவரை விசுவாசிக்க மறுக்கிறீங்க. குற்றமும் குறையும் உங்க மேலதான் இருக்கே தவிர அந்த ஆண்டவர் மேல இல்லை. அவர் எப்பவும் கிருபை உள்ளவர். ஊர்ல உள்ள பூசாரிய விடிஞ்சாதான் போய் தட்டி எழுப்பலாம். நம்ம ஆண்டவரை 12 மணி மிட் நைட்லயே 1 மணில கூப்பிட்டாலும் வந்துருவார். அவருடைய சர்வீஸ் 24/7, நேரம் காலம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவரை கூப்பிடலாம், அவரோட பேசலாம். அந்த தேவன் அதை கேட்பார், உங்க தேவைகளை நிறைவேற்றி வைப்பார். ஆகவே தொடர்ந்தும் கூட இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டு அவரை விட்டு தள்ளி நிக்காம அந்த நாகமானுக்கு விடுதலை கொடுத்த அந்த அருமையான தேவனை, ஜீவன் உள்ள தேவனை, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய கிருபையின் காரியம் தெரியுமா? அதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். நீ நாலாவது, அப்படி தேவன் கிருபை பாராட்டி உங்களுக்கு இரக்கம் பாராட்டி அந்த நித்திய ஜீவனை, அழிவில்லாத ஜீவனை உங்களுக்கு கொடுத்தா அதற்குரிய வாழ்க்கையை வாழ பாருங்க. நாகமான போல நாகமானுடைய வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. ஆண்டவருடைய கிருபை நம்ம சந்திக்கிற பொழுது நம்முடைய இருதயம் முழுசா மாற்றம் அடையும். அவரை பற்றிய சிந்தனைகள், அவரை பற்றிய எண்ணங்கள், அவருக்காகவே வாழ வேண்டும் என்ற துடிப்பு, வைராக்கியம் எல்லாம் வரும். அதன்படி நம்ம தொடர்ந்து அவர் கொடுத்திருக்கின்ற கிருபைக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ பார்க்கணும். அவருக்கு பேரே கிருபையின் தேவன். இந்த நாகமான் மூலமாக ஆண்டவர் எவ்வளவு சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கே விரோதியாக இருந்த நாகமான் இஸ்ரவேல் காரனை பார்த்து கேட்டா, இந்த நாகமான் வந்து நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறத குறித்து நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டா என்ன சொல்லி இருப்பான் தெரியுமா? அவனா, ஏன் நம்ம ஊர்ல ஆளுங்களே இல்லையா கிருபைய கொடுக்கறதுக்கு? இவன் நம்மளுக்கு எதிரி, நம்பவன் எதிரி அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். நம்ம தேவன் அவன் அப்படி பார்க்கல தெரியுமா, அவருக்கு ஜாதி பார்க்க தெரியாது, நாட்டு வித்தியாசம் பார்க்க தெரியாது, இன பாகுபாடு பார்க்க தெரியாது. யார் எப்படி எந்த நிலையில இருந்தாலும் அவன் மனுஷனா இருந்தா அவனுடைய வாழ்க்கையை கிருபையால மாற்றி அவனுடைய தன்னுடைய பிள்ளையாக்குகிறதா அந்த தேவன் செய்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே அனுப்பி உலகத்து மனிதர்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வைத்தார். ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிகார பலியினால அவர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சொந்தமானது. யார் யார் எந்தெந்த நிலையில இருந்தாலும் அந்த ஆண்டவர் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா இலவசமாக அந்த தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பையே தள்ளிவிட மாட்டேன் என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கயே அந்த ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, அவரை விசுவாசிக்க கூடாது. அது இன்றைய நாளாகவும் இருக்கலாம் இல்லையா, நாளைக்கும் தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு இந்த நிமிஷமே ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பாரானால் நீங்க தீவிரமா சிந்தீங்க, அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க, அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். நாளைய நாள் உங்களுக்கு புதுசா இருக்கும், அருமையானதா இருக்கும். ஏன், நாகமானுடைய வாழ்க்கையை மாற்றிய தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாளிலே நாகமானுடைய வாழ்க்கையை மறுபடியும் சிந்திக்கும்படியாக செய்து அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு மெய்யான விசுவாசமாக அவருடைய விசுவாச அறிக்கை உண்மையானதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க உதவி செய்திருக்கிறேன். கர்த்தாவே, நீ தொடர்ந்தும் கூட எங்களை உம்முடைய ஆவியினாலே உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தி ஆசீர்வதியம் ஆண்டவரே. தவறுகள் செய்திருந்தால் அதை பொறுத்துக் கொள்ளும் மண்ணியம், உம்முடைய வேதத்தை தொடர்ந்தும் தியானித்து உம்முடைய கட்டளைகள் சொல்லுகின்ற அத்தனையையும் கவனத்தோடு சிந்தித்து சரியான வழியில் நடப்பதற்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே மகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர்கள். வருகிற காலங்களிலும் கூட நீர் எமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த கடுமையான காலப்பகுதியிலே இந்த COVID-19 நாம் தப்பவும் அது எங்களை தொட்டு விடாமலும் இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.